இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope, புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC @SUDADVENTIST.ORG.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
எனக்கு ஜீவனையா, இயேசு ராஜாவின் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமில்லா எனக்கு ஜீவனையா. மகிழ்ச்சியல்லால் பெருந்துக்கத்தால் அமைந்திருப்பே, உன் வாக்குதத்தம் என் வெளநல்லால் பெருவெட்கத்தால் மாண்டிருப்பே. உமது வீதம் என் மகிழ்ச்சியல்லால் பெருந்துக்கத்தால் அமைந்திருப்பே, உன் வாக்குதத்தம் என் வெளநல்லால் பெருவெட்கத்தால் மாண்டிருப்பே. இயேசு ராஜாவின் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமையா எனக்கு ஜீவனையா. தீங்கு அணுகாமல் என்னை சூழ்ந்து காப்பவரே, இன்னும் பொன்னாய் உமக்காக என்னை புடமிட்டு எடுத்தவரே. முன்னும் பின்னும் தீங்கு அணுகாமல் என்னை சூழ்ந்து காப்பவரே, இன்னும் பொன்னாய் உமக்காக என்னை புடமிட்டு எடுத்தவரே. இயேசு ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமில்லா எனக்கு ஜீவனையா. நான் வாடும் வேலை மன ஆறுதல் அளிப்பவரே, நறுமணமுள்ள மலராக என்னை மாற்றி அமைத்தவரே. மனம் நொந்து நான் வாடும் வேலை மன ஆறுதல் அளிப்பவரே, நறுமணமுள்ள மலராக என்னை மாற்றி அமைத்தவரே. இயேசு ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமில்லா எனக்கு ஜீவனையா. இயேசு ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமில்லா எனக்கு ஜீவனையா. ஐயா எனக்கு ஜீவனையா, ஐயா எனக்கு ஜீவனையா, ஐயா எனக்கு ஜீவனையா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே அப்பா, உம்முடைய வசனத்தையும் தேவ செய்தியையும் நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு வேதாகமத்தில் உருவாகும் மாற்றம், பைபிள் கன்வர்சேஷன். நாம் வேதத்தை வாசிப்பதின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்பதை குறித்துதான் இந்த நாளிலும் கூட நாம் படிக்கப் போகின்றோம். நிச்சயமாகவே இது நமக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் வேத பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளக்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த வேதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதாகமம் யாரை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இயேசு கிறிஸ்து அவருடைய தேவ பக்திக்குரிய ரகசியம் என்ன என்பதை குறித்தும், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை குறித்தும் வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறோம், அவரை குறித்து என்னென்ன காரியங்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 15 வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே சொல்கின்றது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்பு கேற்ற ஞானமுள்ளவர்களாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். இங்கே பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசத்தினாலே. அப்படி என்றால் கிறிஸ்து இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அல்லது நீ விசுவாசிக்கின்றாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, தீமோத்தேயு சிறு வயதிலிருந்து கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் கிறிஸ்து உன்னிலே இருக்கிறார், அவர் உன்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். ஆகையால் நீ அவரை குறித்து எழுத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுவுமன்றி அறிந்தவன் என்று உனக்கு தெரியும், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆய்வினால் அருளப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வேதாகமத்தில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அவர் அங்கே மகிமையிலே வெளிப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் தான் வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் சொல்கின்றது, வேத வசனத்தை நாம் வாசிப்பதினால் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனமுள்ளவையாய் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றங்களை கொண்டு வர என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொன்னா பார்க்க முடியுன்றது. ஆம், வேதாகமத்தின் பல மாற்றங்கள் நடந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். வேதாகமத்தை வாசித்து அநேகர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அநேக உதாரணங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்று உங்க வாழ்க்கையில யாராவது ஆண்டவரை குறித்து அறியாமல் இருக்கிறார்களா, அல்லது யாராவது தவறான வழியில் நடந்து கொண்டு இருக்கிறார்களா, தவறான கிரியைகள் தவறான செயல்கள் அவருடைய வாழ்க்கையில இருக்கின்றதா, சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்களிடத்திலே வேதாகமத்தை கொடுங்கள், அல்லது அவர்களுக்கு வேதாகமத்தை உபதேசமாக கொடுங்கள். ஏனென்றால் வேத வாக்கியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லது, அவருடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியத்தை செய்ய வல்லது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு உதாரணம் யார் என்று பார்ப்பீர்கள் என்றால், இந்த வாசகத்தை எழுதிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு காலகட்டத்திலே பவுல் என்பவன், அவனுடைய நிஜமான பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா சவுல். அப்போ அவர் சவுலா இருக்கிறப்ப என்ன செய்தாருன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் கொலை செய்தார், அவர் அநேக கிறிஸ்தவர்களை துன்படுத்தினார், அநேகர்களை சிறைச்சாலையிலே போட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 9:1 வாசிக்கும் பொழுது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கோவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கே பவுல் எப்படியப்பட்டவன், அவன் என்ன செய்தான் என்று நாம் பார்க்கும் பொழுது, பவுல் என்பவன் அவன் என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாகவும் அவர்களை சிறைச்சாலையில் போடும்படியாகவும் அவன் கடிதத்தை பெறும்படியாக அங்கே சென்றான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 3 வசனத்திலே அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடுதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சவுளுடைய வாழ்க்கை ஒரு பாவமான வாழ்க்கை. சவுளுடைய வாழ்க்கை கிறிஸ்தவர்களை கொலை செய்யக்கூடிய வாழ்க்கை, துன்பப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. இப்படி சென்று கொண்டு இருந்த சவுளுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இடைப்பட்டார். கிறிஸ்து இடைப்பட்டு சவுளோடு கூட பேசக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறார். அவர் சொல்றாரு, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகின்றாய் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், இன்று நாமும் கூட ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது, கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவங்களை நாம் செய்யும் பொழுது, தவறான வழியிலே நடக்கும் பொழுது, இந்த வேதம் நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, என் மகனே என் மகளே, பாவமான வழியில் ஏன் நீ நடக்கின்றாய்? பாவமான காரியங்களை நீ ஏன் செய்கிறாய்? ஏன் நீ அதை செய்து கொண்டிருக்கிறாய் என்று அங்கே வேதம் நமக்கு தெளிவாக பேசக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆம், இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அன்னைக்கு ஆண்டவர் சவுலை பார்த்து கேட்டார், என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகின்றாய் என்று. அதற்கு சவுல் சொன்ன ஒரு பதில் என்னென்று பார்க்கும் பொழுது 4 வசனத்திலே அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சவுலோடு கூட பேசக்கூடிய ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அங்க சவுல் கேட்கிறாரு, நீங்க யார், நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு பதில், நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நான் தான் அந்த உலகத்தின் இரட்சகர், நான் தான் இயேசு கிறிஸ்து என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது, அங்கே சவுல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 6 வசனத்துல அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நொடி பொழுது ஆண்டவருங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு. என் மகனே என் மகளே, நீ பாவமான வழியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாய், ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தில் நீ சென்று கொண்டு இருக்கிறாய், விபச்சார பாவத்திற்குள் நீ ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய தொலைபேசி உன்னுடைய கையில இருக்கக்கூடிய செல்போனிலே நீ பாவ காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்று ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் இங்கே சவுலோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். பேசிய மாத்திரத்துல சவுல் சொல்றாரு, உங்க சித்தம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அங்கே கிறிஸ்துவுக்கு அவர் அர்ப்பணித்ததை நம்ம பார்க்கிறோம். நீங்க தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சவுலை அங்கே பவுலாக மாற்றுகின்றார். அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவருக்கு பவுல் அப்படின்னு சொல்லி பெயரிடப்படுகின்றதை பார்க்கிறோம். அவள் பவுலாக மாறி அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் அநேக ஊழியங்களையும் ஆண்டவருக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ற நாம பார்க்கின்றோம். இன்று நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று என்ன பண்ற நாம பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சற்று சிந்தித்து பாருங்க, வேதத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இன்னைக்கு இந்த வேதம் உங்க வாழ்க்கையை மாற்றும். வேதம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும். வேதம் உங்க வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறதோ அதை நிறைவாக மாற்றும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன தெரியுமா பண்றோம், வேதத்தை நம்ம வாசிக்கிறது கிடையாது. வேதம் நமக்கு எதுக்கு, நாம் எதற்கு வேதாகமத்தை வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் நம்ம தள்ளி தள்ளி போடக்கூடியவர்களாகவே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நம்ம என்ன பண்றோம் பார்க்கின்றோம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்பட்டவில்லையா என்று கேட்கிறேன். இங்கே நாம் பார்க்கும் பொழுது விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அநேக கேள்விகள் இருக்கலாம். நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன், அல்லது நான் ஏன் என் வாழ்க்கையில என் கூட யாருமே இல்லை, அல்லது என் வாழ்க்கையில ஏன் எனக்கு தேவையான காரியங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், அநேக ஏக்கங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். இங்கே வேதம் சொல்கின்றது, உங்க வாழ்க்கையில கேள்வி இருக்கிறது என்றால் கேள்வி விசுவாசம்னாலே வரும், விசுவாசம் எங்கிருந்து வருமா? தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதினால. அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வேதனுடைய வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேதாகமத்தில் இருக்கு. உங்க வாழ்க்கையில் கூட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வேதாகமத்தில் இருக்கு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன செய்யணும்னு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க ஒருவேளை கேட்கறீங்கன்னு சொன்னா அதுவும் வேதாகமத்தில் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வேதாகமம் தேவன் எழுதி உங்களுக்காக கொடுத்த ஒரு வேதாகமம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வேதாகமத்தை நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, இந்த வேதாகமத்தை நீங்கள் கை கொள்ளும் பொழுது, இந்த வேதாகமத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதன்படி நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தக்கூடியதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா பார்ப்பீங்க. சவுலை போலவே பவுலை போலவே பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் இருக்கிறாருங்க, தாவீது. வேதாகமத்தை முற்றிலும் அறிந்தவர் அப்படின்னு சொன்னா தாவீது என்று சொல்லலாம். ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பு வைத்தவர், ஒரு நாளைக்கு 7 தடவைக்கு மேல ஆண்டவரை ஜபிக்கக்கூடியவர், ஆராதனை செய்யக்கூடியவர், அநேக பாடல்களை பாடியவர். அப்படிப்பட்ட தாவீது ராஜா என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாவம் பண்ணிடுறாரு, விபச்சார பாவம். அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாவம்னா அந்த ஒரு பாவத்தை சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அதை அவர் துணிகரமாக செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். துணிகரமா அந்த பாவத்தை செய்கிறார். அப்போ அவர் செஞ்சு முடிச்சுட்டாருங்க. அதுக்கடுத்து நீங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி வராரு. தீர்க்கதரிசி வந்து அங்கே தாவீதை பார்த்து சொல்கிறார், நீதான் பாவம் செய்தாய், பர்சபாலோடு நீ பாவம் செய்தாய், இதை ஆண்டவருக்கு தெரியும் என்று சொன்ன மாத்திரத்துல ஒருவேளை அந்த இடத்துல வேற யாராவது ஒரு ராஜா இருந்திருப்பாங்கன்னு சொன்னா அந்த தீர்க்கதரிசியை கொலை செய்திருப்பார்கள், அல்லது சிறைச்சாலையிலே போட்டு இருப்பார்கள், அல்லது அது நான் அல்ல என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது தாவீது தன்னை அர்ப்பணிக்கிறார், தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் ஆண்டவருடைய வார்த்தையை நன்கு அறிந்திருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னா பரிசுத்தாவி எங்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதை அவர் உணர்ந்தார். அப்ப அவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? சங்கீதம் 51 ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும், நிலவரமான ஆவி எங்கூட இருக்கட்டும், பரிசுத்தாவி எங்கிட்ட இருந்து எடுத்துக்காதீங்கன்னு ஜெபம் பண்றார். அப்படின்னா இதெல்லாம் வேதத்தை அவர் வாசித்தது நிமித்தமாக, தீர்க்க தரிசனங்களை நன்கு அறிந்தது நிமித்தமாக அவருடைய இருதயத்தில் அது கிரியை செய்து மனம் திரும்பும்படி செய்தது என்று பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறப்ப உங்க இருதயம் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஏங்கும். ஏன்னா வேதம் சொன்னது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டுடைய இரக்கம் தேவைப்படுகின்றது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டுடைய மன்னிப்பு தேவைப்படுகின்றது. அவருடைய மன்னிப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் அதை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று என்ன பண்ற நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம் தெரியுங்களா? நம்ம ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்துட்டு அறிக்கை செய்யாம வந்துட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா வேத வார்த்தை நம்முடைய இருதயத்துல ஆழமாக பதியவில்லை, அல்லது வேத வார்த்தையின்படி நாம் இன்னமும் நடக்காமல் இருக்கிறோம் என்பதை நம்மளால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. ஆகையால் இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்றோம் பார்க்கின்றோம். இந்த உலகத்துல அநேக போராட்டங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் அதற்குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. சங்கீதம் 119:130 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதாக்கும். இங்கே நீங்க பார்க்கும்பொழுது இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய வசனம் வெளிச்சத்தை தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக
சிலுவை சுமந்து போகும் ஐந்தாவும் சுமைகள் நானையா, கலங்கிச் செல்லும் கண்மலையே உம் கண்ணீர் நானையா. நான் வாழ வேண்டி என்னை வாழ வைக்க வந்த உம்மை காட்டி கொடுத்தேனே. சிலுவை சுமர்ந்து போகும் ஐந்தாவும் சுமைகள் நானே.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.